விவிலிய தேடல் செல்வரும் லாசரும் உவமை பகுதி மூன்று.
எனதருமை அன்புள்ளங்களே, செல்வரும் லாசரும் என்ற உவமையின் அறிமுக வரிகளிலிருந்து இரு ஒப்புமைகளை சென்ற விவிலிய தேடலில் நாம் சிந்தித்தோம். செல்வர் ஒருவர் இருந்தார், லாசர் என்ற பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் என்பது முதல் ஒப்புமை. செல்வரையும் லாசரையும் குறித்து நாம் கண்ட இரண்டாவது ஒப்புமை அவ்விருவரின் தோற்றத்தை பற்றியது. செல்வர் செந்நிற மெல்லிய ஆடை அணிந்திருந்தார் என்றும், லாசரின் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது என்றும் இயேசு கூறும் வார்த்தைகள் மனதில் ஆணிகளை அறைந்தன. இந்த அறிமுக வரிகளில் நாம் காணும் மூன்றாவது ஒப்புமையை சிந்திக்கும் போது உள்ளத்தில் அறையப்பட்ட ஆணிகள் இன்னும் ஆழமாய் அறையப்படுகின்றன. செல்வர் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார், லாசர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். செல்வருடைய மேஜையிலிருந்து விழும் துண்டுகளால் தன் பசியாற்ற விரும்பினார், நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அன்பு இதயங்களே, செல்வர் மறுவாழ்வில் நரக தண்டனை பெற்றதற்கு இந்த மூன்றாவது ஒப்புமையில் காரணம் காண முடிகின்றது. நரக தண்டனை பெறும் அளவிற்கு அந்த செல்வர் செய்த தவறுதான் என்ன? அவர் உண்டு குடித்து மகிழ்ந்தார். ஒருவர் உண்டு குடித்து மகிழ்வதால் நரகமா? இது கொஞ்சம் மிகையான தண்டனையாக தெரிகிறதே என்று சொல்ல தோன்றுகின்றது, இல்லையா அன்பர்களே? அவர் உண்டு குடித்து மகிழ்ந்ததற்காக இந்த தண்டனை கிடையாது. ஆனால் அந்த மகிழ்விலேயே ஒவ்வொரு நாளும் மூழ்கி தன்னை சுற்றி இயங்கி வந்த உலகை காண மறுத்த அவரது மிகுதியான தன்னலத்திற்காகவே இந்த தண்டனை. தேவையுடன் ஒருவர் அவருக்கு முன் கிடந்தபோது அதனால் எவ்வகையிலும் அந்த செல்வர் பாதிக்கப்படாமல் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தாரே, அதற்காக இந்த தண்டனை. ஓர் ஏழை தன் வீட்டு வாசலில் கிடப்பதற்கு அனுமதித்த செல்வரை பாராட்ட வேண்டாமா? அந்த செல்வர் நினைத்திருந்தால் காவலாளிகள் உதவியோடு லாசரை தன் வீட்டு வாசலிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கலாமே என்று செல்வர் சார்பில் வாதாட தோன்றுகின்றது. செல்வர் லாசரை அப்புறப்படுத்தி இருந்தால் கூட ஒருவேளை அவருக்கு குறைந்த தண்டனை கிடைத்திருக்குமோ என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். புதிராக உள்ளதா அன்பர்களே, விளக்குகின்றேன். லாசர் மீது செல்வர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால், அது வெறுப்பை காட்டும் எதிர்மறையான நடவடிக்கையாக இருந்திருந்தாலும் பரவாயில்லை, லாசர் என்ற ஒரு ஜீவன் அங்கு இருந்ததே என்பதையாகிலும் அந்த செல்வர் ஏற்றுக்கொண்டார் என்ற உண்மை புலனாகும். இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள செல்வரை பொறுத்தவரை அவர் வீட்டின் படிக்கற்களும் அல்லது படிக்கற்களில் போடப்பட்டிருந்த மிதியடியும் லாசரும் ஒன்றே. அந்த படிக்கற்களாவது அவ்வப்போது கழுவப்பட்டிருக்கும், அந்த மிதியடியும் அவ்வப்போது சுத்தம் செய்யப்பட்டிருக்கும் அல்லது புதிதாக மாற்றப்பட்டிருக்கும். லாசரோ எவ்வகையிலும் கவனிப்பாரற்று கேவலமாக அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் என்று லூக்கா நற்செய்தி 16 பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிடந்தார் என்ற சொல்லால் லாசரின் அவல நிலையை அழுத்தமாக கூறுவது போல் தெரிகின்றது. செல்வரை பொறுத்தவரை அவரது காலடியில் மிதிபட்ட தூசியும் லாசரும் ஒன்று. அன்பு நெஞ்சங்களே, தூசி காலடியில் கிடக்கும் வரை பிரச்சனை இல்லை, அதே தூசி மேலெழுந்து கண்களில் விழும்போது பிரச்சனையாகிவிடும். தூசியாக செல்வரின் வீட்டு வாசலில் கிடந்த லாசர் மறுவாழ்வில் மேலே உயர்த்தப்பட்டு அந்த செல்வருக்கு தீர்ப்பு வழங்கும் அளவுகோலாக மாறுகின்றார் என்பதே இந்த உவமையின் இரண்டாம் காட்சியில் நாம் காண்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, நாம் வாசிக்கும் கதைகளில் பார்க்கும் திரைப்படங்களில் தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படும் போது அதை ரசிக்கின்றோம். ஏழ்மையில் இருக்கும் ஒருவர் கதையின் இறுதியில் செல்வச் செழிப்பில் வாழ்வதையும், கதையின் துவக்கத்தில் பெரும் செல்வத்துடன் வாழும் ஒருவர் அனைத்தையும் இழந்து தவிப்பதையும் மறைமுகமாக ரசிக்கின்றோம். நாம் ரசிக்கும் இந்த தலைகீழ் மாற்றங்களை செல்வரும் லாசரும் என்ற புகழ்பெற்ற உவமையின் இரண்டாம் காட்சியில் இயேசு கூறுகின்றார். இவ்விருவரின் இவ்வுலக வாழ்வை மூன்று இறை சொற்றொடர்களில் சுருக்கமாக கூறும் இயேசு அவர்களுக்கு மறு உலகில் நிகழ்ந்ததை 10 இறை சொற்றொடர்களில் விவரித்துள்ளார். மறு உலகில் லாசருக்கும் செல்வருக்கும் நிகழ்ந்ததை இந்த உவமையின் வழியாக அடிக்கடி நாம் கேட்டிருந்தாலும் மீண்டும் ஒருமுறை அதை கேட்போம். இதோ இயேசுவின் வார்த்தைகள்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 16. லாசர் என்ற ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக் கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகின்றார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகின்றாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறை வாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார்.
அன்பு இதயங்களே, ஏழை லாசரும் செல்வரும் மறு உலகில் அடையும் மாறுபட்ட வாழ்க்கை இயேசுவின் காலத்தில் மக்களிடையே நிலவி வந்த ஓர் எகிப்திய கதைக்கு இணையாக உள்ளது. செத்மே என்ற பெயர் கொண்ட மனிதர் ஒரு நாள் இருவரின் மரணத்தை காண்கின்றார். செல்வர் ஒருவர் இறந்த பின் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பலர் கலந்து கொள்கின்றனர். ஏழை ஒருவர் எவ்வித இறுதி ஊர்வலமும் இன்றி இறந்து கிடக்கின்றார். இதை காணும் செத்மே செல்வராக இருப்பதே மேல் என்று சிந்திக்கின்றார். அவரது மகன் சி ஓசிரே உலகை காப்பதற்காக மறுபிறப்பு எடுத்தவர். அவர் தன் தந்தையிடம், நீங்கள் அந்த ஏழையைப் போல் இறப்பீர்கள் என்று சொன்னதும் செத்மே மிகவும் வருந்துகின்றார். அப்போது சி ஓசிரே அடுத்த உலகிற்கு தன் தந்தையை அழைத்துச் செல்கின்றார். அங்கு விலைமதிப்பற்ற உடையணிந்த ஒருவர் கடவுளுக்கு அருகே அமர்ந்துள்ளதை காண்கின்றார் செத்மே. அவர் வேறு யாருமல்ல, அனாதையாக இறந்து கிடந்த அந்த ஏழையே. ஊர்வலமாக எடுத்துச் சென்று புதைக்கப்பட்ட செல்வரோ இருள் உலகில் துன்புறுவதையும் செத்மே காண்கின்றார். எகிப்திய கதை இவ்விதம் அமைந்துள்ளது. அன்பு இதயங்களே, இவ்வுலகில் நாம் வாழும் வாழ்வுக்கு தகுந்தவாறு மறு உலக வாழ்வு அமையும் என்ற எண்ணம் ஏறத்தாழ அனைத்து மதங்களும் சொல்லித்தரும் ஓர் உண்மை.
வாழ்வு என்பது பகிர்வாகும்.
வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும்.
வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும்.
எனதருமை அன்புள்ளங்களே, செல்வத்தை நம்பி வாழ்வோருக்கும் இறைவனை நம்பி வாழ்வோருக்கும் கிடைக்கும் மறுவுலக வாழ்வை திருப்பாடல் 49 அழகாக விவரிக்கின்றது.
மக்கள் இனங்களே, அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே, யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே, உயர்ந்தோரே, செல்வர்களே, ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். தம்மையே மதியீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வர். ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார். சிலர் செல்வரானாலோ, அவர்களின் குடும்பச் செல்வம் பெருகினாலோ அவர்களைக் கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்துப் போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும், நீங்கள் நன்மையையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும், அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை.
அதேபோல் புதிய ஏற்பாட்டில் திருத்தூதர் யாக்கோபு செல்வர்களுக்கு விடுக்கும் எச்சரிக்கை நம் அனைவரையும் திடுக்கிட்டு விழித்தெழச் செய்கின்றது.
யாக்கோபு எழுதிய திருமுகம் பிரிவு 5. செல்வர்களை சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கிப் போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகின்றது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள்.
அன்பு இதயங்களே, இவ்வாறு விவிலியம் முழுவதும் செல்வத்தினால் வரும் ஆபத்துக்களை பற்றி எச்சரிக்கைகள் தரப்பட்டுள்ளன. இந்த எச்சரிக்கைகளுக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்த செல்வர் மறுவுலகில் தீப்பிழம்பில் வேதனையுற்ற போது அறிவொளி பெறுகின்றார். அவர் அறிவொளி பெற்ற பின் ஆபிரகாமுடன் மேற்கொள்ளும் உரையாடலை அடுத்த வாரம் நாம் சிந்திப்போம்.
இருந்த நிலை நின்று இல்லாமையாகும், முகிலும் பகிர்வாகும். நலிந்தோர் உரிமை பெற்றிட சிந்தும் உதிரம் பகிர்வாகும். வாழ்வு என்பது பகிர்வாகும், வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே இறையே வருக. பகிர்வாய் எழுக.
இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.